நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சத்யநாதன், புத்தாண்டின் முதல் வாரத்திலேயே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
வணக்கம் ரைசல், புத்தாண்டின் முதல் நிகழ்ச்சியுடன் உங்களையும் நேர்களையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
இப்போ இந்தியாவோட வேக்சின் தடுப்பூசியை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, எப்படின்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேற்குலக நாடுகளை பொறுத்த அளவில் ஃபைசர், மொடேனா, அதோட ஆஸ்ட்ராசெனக்கா இந்த நிறுவனங்களின் கோவிஷீல்டு போன்ற தடுப்பு மருந்துகள் முழுமையான அங்கீகாரத்துடன், அல்லது எமர்ஜென்சி ஆத்தரைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அவசர கால அங்கீகாரத்துடன் பயன்பாட்டுக்கு ஏற்கனவே வந்துவிட்டன. ஆனால் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில், குறிப்பாக கொரோனா காரணத்தினால் பாதிப்பில் இறந்த மக்களின் எண்ணிக்கையை பொறுத்த அளவில் உலகில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் நாடு என்ற வகையில், இந்தியாவில் தடுப்பு மருந்துகளின் தற்போதைய நிலைமை எப்படி உள்ளது? விளக்கங்களே சத்யநாதன்.
கோவிட் 19 அல்லது கொரோனா வைரஸின் பாதிப்பால் இந்தியாவில் இதுவரை சுமார் 1 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரைசல், 150,000 பேர் இறந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் கோவிட் 19 காரணமாக இறந்தோரின் எண்ணிக்கை 3.5 லட்சமாகும். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடுகளுள் ஒன்றான இந்தியா தொற்று நோய்களுக்கான தடுப்பு மருந்துகளை தயாரிக்கும் நாடு என்ற வகையில் உலகில் முதலாவது இடத்தில் இருக்கிறது. பல்வேறு தொற்று நோய்களுக்கும் சர்வதேச ரீதியாக தேவைப்படும் தடுப்பு மருந்துகளுள் 60% அதிகமான தடுப்பு மருந்துகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, ஜெனரிக் ஃபார்மசிட்டிக்கல் ட்ரக்ஸ் என்ற வகை மருந்து வகைகளை தயாரிப்பதிலும் ஏற்றுமதி செய்வதிலும் இந்தியா முதல் இடத்தில் இருக்கிறது. ரைசல், இதனால்தான் இந்தியாவை ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு என்று அழைக்கிறார்கள். இதற்கு பிரதான காரணம் என்ன என்று பார்க்கிற போது, தடுப்பு மருந்து தயாரிப்பதிலும் ஜெனரிக் மருந்துகள் தயாரிப்பதிலும் பெரிய லாபம் இல்லை என்பதால், அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் மேற்குலக நாடுகளும் பெரும் லாபம் ஈட்டக்கூடிய விசேட மருந்து வகைகளை தயாரிப்பதிலேயே நாட்டம் கொண்டிருக்கின்றன என்பதுதான். அத்தோடு அவை செல்வந்த நாடுகளின் சந்தைகளை குறிவைத்தே மருந்து பொருட்களை தயாரிக்கின்றன, அதிக லாபம் பெறுகின்றன. மேற்குலக நாடுகள் தயாரிக்கும் கோவிட் 19-க்கான தடுப்பு மருந்துகள் இந்தியா போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு மலிவான விலையில் உடனடியாக கிடைக்க வாய்ப்பில்லை என்பதுதான் நிதர்சனம். ரைசல், செல்வந்த நாடுகளின் பர்ச்சேசிங் பவர் அல்லது வாங்கும் திறன், பொருளாதார வலிமை காரணமாக இந்தியா போன்ற நாடுகள் வரிசையில் பின்னோக்கி தள்ளப்படுவது இயல்பாகும். இதனால் இந்தியா போன்ற நாடுகள் தடுப்பு மருந்துகளை தாமே தயாரித்து தம் மக்களின் இன்னல்களை களைவது பிரதானமாகிறது. இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனமாகும். ரைசல், இந்த நிறுவனம் உலகில் தடுப்பு மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்களுள் முதலாவது இடத்தில் இருக்கும் நிறுவனமாகும். இந்த நிறுவனம் கோவிட் 19-க்கான தடுப்பு மருந்தை தயாரிக்கிறது. இதை தவிர அரச நிறுவனமான பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் கோவேக்சின் என்ற தடுப்பு மருந்தை இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் என்ற அமைப்புடன் இணைந்து பரிசோதித்து வருகிறது. ரைசல்,
அடுத்து சத்யநாதன், இப்போ இந்தியாவில் செரம் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தயாரித்து வருகின்ற தடுப்பு மருந்து எந்த கட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுங்களேன்.
சீரம் இன்ஸ்டிடியூட் கோவிட் 19-க்கான தடுப்பு மருந்து பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அதே வேளையில் புத்திசாலித்தனத்துடனும் துணிச்சலுடனும் ஒரு காரியம் செய்தது. ரைசல், அதுதான் அஸ்ட்ராசெனிக்கா நிறுவனம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பரீட்சித்து வந்த கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை இந்தியாவில் தயாரிப்பதற்கான அனுமதியை, அதாவது லைசன்ஸை பெற்றது. கோவிஷீல்டு 3ஆம் கட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஏற்கனவே 4 கோடி கோவிஷீல்டு டோஸ்களை உற்பத்தி செய்துவிட்டது. அடுத்த மாதத்திற்குள் இது 10 கோடியாக அதிகரிக்கும் என்றும், ஏப்ரல் மாதம் அளவில் இது 40 கோடியாக இருக்கும் என்ற வியூகத்திலும் உற்பத்தி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் பெறப்படாத நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் இவ்வளவு பெருந்தொகையான டோசஸ்களை ஒரு தனியார் நிறுவனம் உற்பத்தி செய்வதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டுமல்ல, அந்த துறையில் அனுபவமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சி தொடர்பான நேரடி ஒருங்கிணைப்பும் தேவை. நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி ஆர்டர் பூனவாலா எடுத்த இந்த கல்குலேட்டட் ரிஸ்க் இப்போது பலன் தந்திருக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை எமர்ஜென்சி ஆத்தரைசேஷன், அதாவது அவசரகால அங்கீகாரத்தின் அடிப்படையில் பிரிட்டனில் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சீரம் இன்ஸ்டிடியூட்டும் இதை அவசரகால அடிப்படையில் இந்தியாவில் பயன்படுத்த இந்திய மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு அமைப்பிடம் விண்ணப்பித்திருக்கிறது. இந்த அனுமதி நிச்சயம் கிடைக்கும் என்றே நம்பப்படுகிறது. கோவிஷீல்டு Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் என்ற ஆய்வுகள் இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட்டின் மேற்பார்வையிலேயே நடைபெற்றன. இதை தவிரவும் சீரம் இன்ஸ்டிடியூட் சுயமாக சில தடுப்பு மருந்து தொடர்பாகவும் பரிசோதனைகளை செய்து வருகிறது. ரைசல்,
அடுத்து சத்யநாதன், இன்னொரு கேள்வி, எப்படின்னா இப்போ கோவிஷீல்டு இந்தியாவில் மக்களுக்கு கட்டுப்படியாகும் விலையில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா என்ன?
ஃபைசரின் தடுப்பு மருந்தோடு ஒப்பிடும்போது அஸ்ட்ராசெனிக்காவின் கோவிஷீல்டு மிக மலிவானது. ஃபைசரின் தடுப்பு மருந்து ஒரு டோஸின் விலை $37 ஆகும். ஆனால் அஸ்ட்ராசெனிகாவின் கோவிஷீல்டின் விலை டோஸ் ஒன்றுக்கு $3.5 மட்டுமே என்பது இந்திய சமூக பொருளாதார நிலைமைகளுக்கு பெருமளவில் ஏற்புடையதாக இருக்கும் என்றே கருதப்படுகிறது. அத்தோடு சாதாரண குளிர்ச்சாதன பெட்டியில் உள்ள வெப்பநிலையில் கொண்டு செல்லவும் பத்திரப்படுத்தவும் சாதாரண ரூம் டெம்பரேச்சர் என்ற அறையின் வெப்பநிலையில் கோவிஷீல்டை பயன்படுத்தவும் முடியும் என்பவை சாதகமான விடயங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்படும் இந்த தடுப்பு மருந்து இந்த பிராந்தியத்தில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள பல நாடுகளுக்கும் பெருமளவில் பயன்படும் என்பதில் சந்தேகமில்லை.
அடுத்து நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, இப்ப பாரத் பயோடெக் அப்படிங்கிற இந்திய அரசு நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனம் தயாரிக்கும் தடுப்பு மருந்து எந்த நிலைமையில் உள்ளது, அது பற்றி என்ன தகவல் இதுவரை வெளிவந்துள்ளது சொல்லுங்களேன்.
பாரத் பயோடெக்கின் கோவேக்சின் தடுப்பு மருந்துக்கான ஃபேஸ் 1 & 2 கிளினிக்கல் ட்ரயல்ஸ் முதலாவது மற்றும் இரண்டாம் கட்ட ஆய்வுகள் முடிவடைந்திருக்கின்றன. மூன்றாம் கட்ட ஆய்வுகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. மூன்றாம் கட்ட ஆய்வுகள் நம்பகமான மற்றும் உறுதியான தரவுகளை அளித்திருப்பது நம்பிக்கை அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் இதை எமர்ஜென்சி ஆத்தரைசேஷன் என்ற அடிப்படையில் மக்களுக்கு வழங்கவும் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பு மருந்து பற்றி பார்க்கிற போது இது பாரம்பரிய முறையிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ரைசல், தடுப்பு மருந்துகளை பொறுத்தளவில் புதிய தொழில்நுட்பத்தில் வைரஸின் RNA மற்றும் ஜெனட்டிக் கோட் போன்றவற்றை பயன்படுத்துவதே இன்றைய புதிய தொழில்நுட்பம் என்ற போதும், பாரத் பயோடெக்கின் கோவேக்சின் பழைய தொழில்நுட்பத்தையே பயன்படுத்துகிறது. அதாவது வீரியம் இழக்க செய்யப்பட்ட COVID-19 வைரஸை முழுமையாக உடலில் ஏற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுவதே இந்த தொழில்நுட்பமாகும் ரைசல்.
அடுத்து சத்யநாதன், இப்போ உலகின் பிரபலமான ஃபைசர் நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த ஃபைசர் நிறுவனமும் தனது தடுப்பு மருந்தை இந்தியாவில் விநியோகம் செய்ய அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறதே, உண்மைதானா?
ஆமாம், இந்தியாவில் ஃபைசரின் தடுப்பு மருந்தின் விலை என்ன என்பது இன்னும் முடிவாகவில்லை. அத்தோடு ஃபைசரின் தடுப்பு மருந்து -70°C எப்போதும் வைத்திருக்கப்பட வேண்டும் என்பது பெரிய சவாலாகும். இந்த விதமான சௌகரியங்கள் மருந்து பொருட்களை பொறுத்தளவில் அங்கு பெருமளவில் இல்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அனுமதி கிடைத்தாலும் அதை அங்கு விநியோகிப்பது இலேசல்ல. அதே வேளையில் ஃபைசரின் தடுப்பு மருந்தை அவசரகால தடுப்பு மருந்தாக பயன்படுத்துவதற்கு WHO என்ற உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. ரைசல், 1.3 பில்லியன் மக்களுக்கு, அதாவது 130 கோடி மக்களுக்கு தடுப்பு மருந்து வழங்குவது என்பது சாதாரண சவால் அல்ல. அதிகம் பாதிக்கப்படக்கூடிய கிரிட்டிக்கல் மாஸ் ஆஃப் பீப்பிள் என்ற எளிதாக நோய் தொற்றக்கூடிய முன்களப் பணியாளர்களுக்கும் மற்றும் குணப்படுத்துவதற்கு சிரமமான குழுக்களுக்கும் முதலில் தடுப்பு மருந்து ஏற்றி நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக முதலில் 30 கோடி மக்களுக்கு மருந்தை வழங்குவதே முதல்கட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு இப்போது நாடெங்கும் பரவலாக ஒத்திகை பார்க்கப்படுகிறது. இந்தியா ஒரு தடுப்பு மருந்தை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். மொடர்னா நிறுவனத்தின் தடுப்பு மருந்து மற்றும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் 5 என்ற தடுப்பு மருந்து என்பனவும் பயன்படுத்துவது தொடர்பான ஆய்வில் இருப்பதாக இந்திய மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மிக்க நன்றி சத்யநாதன், மிக விரைவில் இன்னொரு தகவலோடு வாருங்களேன், விரைவில் சந்திப்போம். மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி ரைசல், மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.